الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نعلم أنك يضيق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الساجدين واعبد ربك حتى يأتيك اليقين.
இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் சலாத்தும் சலாமும். இந்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மும்மின்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களின் நிலைமைகளை வித்தியாசமானதாக, நாளுக்கு நாள் மாறக்கூடியதாக உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால் சந்திக்கின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இரண்டு நிலைகளில் ஒன்றாக இருக்கும். ஒன்று சுவர்க்கத்தின் இன்பமாக இருக்கும், அல்லது நரகத்தின் தண்டனைகளாக வேதனைகளாக இருக்கும். ஆனால் உலகம், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறான், கவலையையும் கொடுக்கிறான், நோயையும் கொடுக்கிறான், ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே உலகத்துடைய நிலைகள் அனைத்தும் அது மாறக்கூடியதாக, அல்லாஹ் அதனை மாற்றிக்கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தையும் உலகத்துடைய வஸ்துக்களையும் படைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்துடைய நிலைமைகளை, உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை உலகத்திலே வாழ்கின்ற முஃமீன்கள் நம்பியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் இரண்டு விடயங்கள், யாரும் அந்த இரண்டு விடயங்களை நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. உலகத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள் கூட, அல்லது உலகத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே வாழக்கூடிய ஒரு மனிதன் கூட இரண்டு நிலைகளை தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியாது. முதலாவது சந்தோஷம் என்பது, ஒரு மனிதன் ஒரு நாள் சந்தோஷப்படுகிறான், மறுநாள் ஏதோ ஒரு விடயத்தினால் அதே மனிதன் கவலைப்படுகிறான். இன்னும் ஒரு மனிதன் கவலையோடு இருக்கிறான், ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வை விடயத்தை அல்லாஹ் உருவாக்கி அவனுடைய கவலையை மறக்க செய்து அவனுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் நிரந்தரமாக கவலையோடு யாரும் வாழ்ந்தது கிடையாது. நிரந்தரமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்தது கிடையாது. இந்த இரண்டு நிலைகளும் மனிதனுக்கு அல்லாஹ் நாளுக்கு நாள் சில மனிதர்களை சந்தோஷத்திலும், சந்தோஷத்தில் வாழ்கின்ற அதே மனிதனுக்கு அல்லாஹ் கவலையை கொடுத்து சோதிக்கிறான். கவலையோடு வாழ்கின்ற அதே மனிதனுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, கவலை வருகின்ற போது ஒரு மனிதன் இயல்பாக கண்ணீர் விட்டு அழுது அந்த கவலையை வெளிப்படுத்துகிறான். சந்தோஷம் ஏற்படுகின்ற போது சிரித்து சந்தோஷத்தை மனிதன் வெளிப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இரண்டு நிலைகளையும், கவலைகள் வருகின்ற போது அழுவது, சந்தோஷம் ஏற்படுகின்ற போது சிரிப்பது, இந்த இரண்டு தத்துவங்களையும், இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட இந்த இரண்டு விடயங்களையும் அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அல்லாஹு தஆலா அத்ஹக வ அபுகா, உலகத்தில் ஒரு மனிதனை நாங்கள் சில நேரத்தில் சந்தோஷப்படுத்தி அந்த மனிதனை நாங்கள் சிரிக்க வைக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அபுகா, அதே மனிதன் சந்தோஷமாக வாழ்கிற நேரத்தில் ஒரு இழப்பை, ஒரு நஷ்டத்தை, ஒரு சிரமத்தை, ஒரு நோயை கொடுத்து அவனை சோதித்து அந்த மனிதனை நான் தான் அளவைக்கிறேன் என்றும் அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் ஒரு மனிதன் தனது சந்தோஷத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும், அதே போன்று ஒரு மனிதன் கவலையோடு இருக்கின்ற நேரத்தில், துக்கத்தோடு வாழ்கின்ற நேரத்தில், மன அழுத்தத்தோடு வாழ்கின்ற போது ஒரு மனிதன் எவ்வாறு அவனுடைய கவலையை அவன் எப்படி வெளிப்படுத்த வேண்டும், கவலைகள் ஏற்படுகின்ற நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற கவலைகள், கவலையுடைய பாரதூரம், கவலையினால் ஏற்படுகின்ற விளைவுகள், இவைகளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே 42 இடங்களிலே பேசியிருக்கிறார். இயல்பாக ஒரு மனிதன் அழுகின்ற அழுகை, அவனுக்கு ஏற்படுகின்ற கவலைகள், கவலைகளுடைய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த விடயங்களை அல் குர்ஆன் பேசி இருப்பதை போன்று எந்த வேதங்களும் எந்த நூல்களிலும் சொல்லப்படவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிமார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகளை அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் நபிமார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் 25 நபிமார்களை பற்றி அவர்களுடைய சம்பவங்களை சுருக்கமாகவும், சில நபிமார்களுடைய சம்பவங்களை விரிவாகவும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இதில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தையும், அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தையும் அல்லாஹ் ஒரே சூராவில், சூரா யூசுப் என்ற ஒரு சூராவில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டதை போன்று, சிரமங்களை சந்தித்ததை போன்று இந்த உலகத்தில் யாரும் கவலைகளையும் சிரமங்களையும் சந்தித்தது கிடையாது. இதன் காரணத்தினால் அல் குர்ஆனில் அல்லாஹ் கவலையோடு வாழக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு சமூகம் என்ன செய்ய வேண்டும், மனைவி கவலையோடு இருக்கிறாள் என்றால் கணவன் அந்த மனைவியின் கவலையை எவ்வாறு போக்க வேண்டும், அல்லது கணவன் கவலையோடு சிரமத்தோடு மன அழுத்தத்தோடு இருக்கிறார் என்றால் அந்த கணவனோடு ஒரு மனைவி எவ்வாறு உரையாட வேண்டும், பேச வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற பாடத்தை இன்று உளவியல் சைக்கலோஜி பேசுவதை விட அதிகமாக ஆரம்பத்தில் அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. எல்லா விதமான உளவியல், உள்ளம் சார்ந்த நோய்கள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகள், இவைகளுக்கான தீர்ப்பு அல் குர்ஆனிலே இருக்கிறது. இன்று மேற்கத்தியவாதிகளினால் உருவாக்கப்பட்ட அந்த சைக்காலஜி எனப்படுகின்ற உளவியல், இதை நாங்கள் ஏதோ நாங்கள் குர்ஆனை சரியாக விளங்காத காரணத்தினால் நாங்கள் ஒரு வித்தியாசமாக இது புதிய விடயத்தை இவ்வாறான எங்களுடைய கவலைகளுக்கான தீர்வுகளை இவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று அவர்களினால் உருவாக்கப்பட்டதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் இந்த சைக்காலஜி எனப்படுகின்ற உளவியல் சம்பந்தமாக பேசியதை போன்று உலகத்தில் எந்த வேதமும் பேசியது கிடையாது. கவலைகளுக்கான தீர்ப்புகளையும் தீர்வுகளையும், கவலைகளை போக்குவதற்கான வழிமுறைகளையும், கவலையோடு வாழ்கின்ற ஒரு மனிதனை அவனுடைய கவலையை போக்கி அவனை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களை உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாது. நபி அவர்கள் கவலைப்படுகிறார்கள், மனைவியை இழக்கிறார்கள், தனக்கு உதவி செய்த தன்னுடைய சாச்சா அபு தாலிபை இழக்கிறார்கள், கவலையோடு வாழ்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் கவலையோடு வாழ்கின்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் எங்களிடத்தில் அவனுடைய கவலையை சொல்லுகிற நேரத்தில் கவலைப்பட்ட மனிதனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை, முறையை சூரா யூசுஃபில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் சூரா யூசுஃபை இறக்குகிறான். சூரா யூசுஃபில் தந்தையும் சோதிக்கப்பட்டார், மகன் யூசுஃபும் சோதிக்கப்பட்டார். இரண்டு பேர்களும் நபிமார்கள், இரண்டு பேர்களும் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கவலையோடு இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து உலகத்திலே வாழ்ந்த இரண்டு நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆறுதலாக சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறுவனுக்கு பெற்றோர்கள் கதை சொல்லி சம்பவங்களை சொல்லி ஆறுதல் படுத்துவதை போன்று அல்லாஹ் நபியை பார்த்து அந்த சூராவுடைய ஆரம்பத்திலே சொல்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக அஹ்சனல் கஸஸ், நபியே உங்களுக்கு நாங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களில் மிகவும் அழகான ஒரு சம்பவத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த சம்பவத்தை, கதையை நன்றாக கேளுங்கள் என்று சம்பவத்தை சொல்வதற்கு முன்னால் அல் குர்ஆனில் சொல்லி அந்த சூராவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சூராவில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணின் மூலம் சோதிக்கப்பட்டு செய்யாத ஒரு தவறுக்காக வீண் பழி சுமத்தாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை யூசுப் சிறு வயதில் காணாமல் போய்விட்டார் என்று ஒரு மகனை பிரிந்த கவலையில், மகன் வாழ்கிறாரா மரணித்து விட்டாரா என்ற நிலை தெரியாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் அழுகிறார்கள் என்ற சம்பவத்தை, என்ற விடயத்தை அல்லாஹ் அந்த சூராவிலே சொல்கிறான். ஒருவர், நபியே, இந்த குறைசிகள் உங்களுக்கு அடிக்கிறார்கள் ஏசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த தந்தையும் பிள்ளையும் உங்களை விட கவலைப்பட்டார்கள், உங்களை விட சோதிக்கப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை இழக்கிறார்கள் சிறுபிராயத்தில். மகன் வாழ்கிறாரா மரணித்து விட்டாரா என்று கூட தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் சொல்கிறது யாக்கூபுடைய கவலை எந்த அளவு என்றால் வபியத்த ஐனஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கதீம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது அழுது, மகனை நினைத்து அழுது அழுது, கண் பார்வை போய் விடுகிறது, கண் பார்வையை இழந்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், ஏனைய பிள்ளைகள் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார்கள், தல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, தஃப்தவு தல்குரு யூசுப் ஹத்தா தகூன ஹரதன் அவ் தகூன மினல் ஹாலிகீன். தந்தை அவர்களே, எப்போ காணாமல் போன உங்களுடைய மகன் யூசுஃபை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள், அவரை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் அழுது அழுது கண் பார்வையை இழந்து விட்டீர்கள், நோயாளியாக மாறிவிட்டீர்கள், இப்போது நாங்கள் பயப்படுகிறோம், கண் பார்வையை இழந்த நீங்கள் கவலையின் காரணத்தினால் மகனை நினைத்து கவலைப்பட்டு அழுது பார்வையை இழந்த நீங்கள் நாளையோ அல்லது பிறகோ நீங்கள் மரணித்து விடுவீர்கள், மௌத்தாகி விடுவீர்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த குழந்தைகள் ஆறுதல் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுத விடயம், கவலை வருகின்ற போது மனிதர்கள் சாதாரணவர்கள் மாத்திரமல்ல, நபிமார்களும் அந்த கவலையை தாங்க முடியாமல் அந்த கவலையை கண்ணீரினால் வெளிப்படுத்துவார்கள், வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த சம்பவத்தில் நபி அவர்களுக்கு ஆறுதலாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதில் அல்லாஹ் வெறும் இரண்டு நபிமார்கள் பட்ட கவலையை நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் நபி அவர்களுக்கு எதை உணர்த்துகிறான் தெரியுமா? நபியே, நீங்கள் அளவு கடந்து கவலைப்படக்கூடாது, கவலை எல்லை மீறக்கூடாது. கவலை அளவு கடந்து விட்டால் அந்த கவலை ஒரு மனிதனை நோயாளியாக மாற்றும் என்று இன்று மருத்துவம் சொல்கிறது, இன்று சைக்காலஜி சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நபி அவர்களுடைய காலத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், கவலை என்பது ஒரு மனிதனை நோயாளியாக மாற்றிவிடும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்வையை இழந்தும் அழுகையை விடவில்லை, அழுகிறார்கள். பிள்ளைகள் சொல்கிறார்கள், இந்த கவலையினால் தந்தையே நீங்கள் மரணித்து விடலாம். கவலை நோயை உண்டாக்கும், கவலை மரணத்தை உண்டாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே உள்ளம் சார்ந்த அதிகமான நோய்கள், மனித இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட, நரம்போடு சம்பந்தப்பட்ட அதிகமான நோய்களுக்கு அடிப்படை காரணம் கவலை என்பதை இந்த உலக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இரத்த அழுத்தம், மாரடைப்பு, பக்கவாதம், இலைநரை, 40 வயதுக்கு முன்னால் ஏற்படுகின்ற இளமை பருவத்தில் ஏற்படுகின்ற மரணம் இன்று ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக மரணித்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால், அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அழுத்தங்களும் தாக்கங்களும் துக்கங்களும் கவலைகளும் தான் காரணம் என்பதை இன்று உலக மருத்துவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அன்று இஸ்லாம் சொன்னது, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து குழந்தைகள் சொன்னார்கள், அளவுக்கு அதிகமாக கவலைப்படாதீர்கள், இத்தனை வருடங்களாக நீங்கள் மகனை நினைத்து யூசுஃபை நினைத்து நீங்கள் அழுது அழுது பார்வையை இழந்து விட்டீர்கள், நீங்கள் மரணித்து விடலாம், இந்த கவலை தொடர்ந்தால் நீங்கள் அழிந்து விடலாம் என்ற வார்த்தையை குழந்தைகள் பாவிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சூரா அன்னூர் என்ற ஒரு சூரா குர்ஆனிலே இருக்கிறது. அந்த சூராவில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை முனாஃபிகீன்கள் இட்டு கட்டினார்கள், வீண் பழி சுமத்தினார்கள். இந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பல மாத காலங்களாக மக்கள் பேசுகிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இப்படியான ஒரு தவறை செய்திருக்கலாம் என்று பல பேர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர், இன்று மனிதர்களுடைய கவலைகளை, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட துக்கங்களை அந்த மனிதன் மறக்க நினைக்கின்ற போது சமூகம்தான் ஒரு மனிதனை அவனுடைய கவலையை இன்னும் 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 அவனுடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனுடைய கவலையை இன்னும் அதிகரித்து விடுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பல மாத காலங்களாக வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அப்படியான ஒரு அபாண்டம் அவர்களுக்கு சுமத்தாட்டப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் மக்கள் பேசுகின்ற வார்த்தைகள், சில நேரத்தில் ஒருவரை பற்றி சமூகம் மக்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு மனிதனை கவலையில் துக்கத்தில் ஆழ்த்திவிடலாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ளால் பல மாத காலங்கள் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கவலையோடு கண்ணீரோடு வாழ்க்கையை கழிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவம், நீண்ட சம்பவம் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த ஏற்பட்ட மன அழுத்தம் கவலையின் போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு படித்து தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இன்று ஒரு மனிதன் நடந்த விடயத்தை, தனக்கு ஏற்பட்ட சோகத்தை, தனக்கு ஏற்பட்ட கவலையை மறக்க முடியாமல் ஒரே விடயத்தை சிந்தித்து யோசித்து அவன் கவலைப்படுகின்ற போது 3 விதமான பாதிப்புகள் உலகத்தில் அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. இன்று உளவியல் சொல்கிறது, அன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கவலையோடு துக்கத்தோடு வாழ்கின்ற நேரத்தில் இந்த 3 விதமான பாதிப்புகளும் 3 விதமான பக்க விளைவுகளும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏற்பட்டது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் அந்த மாதம் என் மீது வீண் பழி சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் நான் நிரூபராது என்பதை நிரூபிக்கின்ற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். நான் வீட்டிலே இருக்கின்ற போது எனக்கு ஏற்பட்ட முதலாவது சோதனை என்ன தெரியுமா? என்னுடைய கவலை அதிகரித்து விட்டது. மக்கள் என்னை தவறாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்னுடைய காதில் விழுந்து அதை நினைத்து நான் அழுது, நான் முதலாவது என்னுடைய தூக்கத்தை நான் இழந்து விடுகிறேன். கவலை அதிகரித்தவர்கள் முதலாவது உலகத்தில் அவர்கள் இழப்பது தூக்கத்தை இழந்து விடுவார்கள். தூக்கத்தை இழப்பது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கின்ற சோதனை. இன்று மேற்கத்திய நாடுகளில், முன்னேற்றம் கண்ட நாடுகளில் அதிகமாக விற்கப்படுகின்ற மாத்திரை, அதிகமாக சந்தைகளில் விற்கப்படுகின்ற மாத்திரை டெப்லெட், தூக்க டெப்லெட். கவலையின் காரணத்தினால் இயல்பாக வருகின்ற தூக்கத்தை மனிதன் இழப்பான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. தூக்கத்தை இழந்த மனிதன் செயற்கையாக மருந்தை குடித்தாவது நான் தூங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இரவு நேரத்தை ஏன் இருளாக வைத்திருக்கிறான்? பகல் நேரத்தை வெளிச்சமாக வைத்திருக்கிறான். மனிதன் தொழில் செய்ய வேண்டும், வியாபாரத்திலே ஈடுபட வேண்டும். இரவை அல்லாஹ் இருட்டாக வைத்திருக்கிறான். ஏனென்றால் இரவு நேரத்தில் ஒரு மனிதன் தூங்க வேண்டும். இரவு நேர தூக்கம், பகலில் எவ்வளவு தூங்கினாலும் இரவில் தூங்காதவன் அவன் அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்து விடுவான் என்பதை மருத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இறைவன் சொல்கிறான், ஜஅல லக்குமுல் லைல் லிதஸ்குனூ ஃபீஹ். நான் இரவை ஏன் படைத்திருக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இரவை நான் படைத்தது இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க வேண்டும். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குகின்ற உங்களுடைய தூக்கம் உங்களுடைய தலையில் இருக்கின்ற யோசனைகளையும் சிந்தனைகளையும் கற்பனைகளையும் மனதில் இருக்கின்ற அழுத்தங்களையும் அது போக்கிவிடும். அதனால் இரவு நேரத்தை நாங்கள் படைத்து சூரியனை மறைய வைத்து இருளாக மாற்றியிருக்கிறோம். அந்த இரவிலே நீங்கள் தூங்கி நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, கவலையின் காரணத்தினால் உலகத்தில் மனிதன் முதலாவது இழப்பது தூக்கத்தை மனிதன் இழந்து விடுகிறான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாயினால் சொன்னார்கள், புகாரிலே வருகிறது, இல்ல அக்தஹிலு பினௌமின், நான் கவலையோடு வாழ்ந்த அந்த காலம் நான் குற்றம் அற்றவள் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கின்ற வரைக்கும் நான் தூங்கவில்லை. முதலாவது கட்டம், ஒரு மனிதன் கவலையின் காரணத்தினால் தூக்கத்தை இழந்து விடுகிறார். இரண்டாவது, தூக்கத்தை இழந்த மனிதன் இரண்டாவது அவன் நோயாளியாக மாறிவிடுகிறான். நோயாளியாக மாறிவிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, தூக்க குறைபாடு நோயை உண்டாக்கும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தந்தது. கண்ணியமான சகோதரர்களே, தூக்கத்தை இழந்த மனிதன் நோயாளியாக மாறிவிடுகிறான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் இட்டுக்கட்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட நோய்கள் சொல்கிறார்கள், நான் மயங்கி விழுந்து விடுவேன். ரொட்டி சுடுவதற்காக மாவை பிசைந்து வைத்திருப்பேன். மாவை பிசைந்த நான் ரொட்டி சுடுவதற்கு முன்னால் அந்த இடத்திலே நான் மயங்கி விடுவேன். ஆடுகள் வந்து ரொட்டி சுட வைத்த மாவை சாப்பிட்டு விட்டு சென்று விடும். இளம் வயதில் வாழ்ந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளியாக மாறிவிடுகிறார்கள். மயங்கி விடுவேன் என்று சொன்னார்கள். சொன்னார்கள், இஸ்தாத மரதன் மரதன் இஸ்தத்து மரதன் அலா மரதி. நான் அந்த சம்பவம் நடந்த கவலையுடைய நேரத்தில் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள், அந்த காய்ச்சல் இன்னும் அதிகரித்து என்னுடைய ஒரு நோய் பல நோயாக மாறிவிடுகிறது. ஏன் காரணம் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்தில் இருந்த கவலைதான் அந்த நோய்க்கான காரணம் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாயினால் சொன்னார்கள். இரண்டாவது கவலையினால் ஏற்படுகின்ற இரண்டாவது உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனை தாக்கம், இரண்டாவது விளைவு, ஒரு மனிதன் நோயாளியாக மாறிவிடுகிறான். அவன் எதிர்பார்க்காத அல்லது அவனுடைய வயதில் அவன் எதிர்பார்க்க முடியாத பாரிய நோய்களை மனிதன் சந்திக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், இறைவன் மனித உடம்பில் வைத்திருக்கின்ற மிக பெருமதியான ஒன்றுதான் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ரூஹ், உயிர். ஏன் கவலை அதிகரிக்கின்ற போது, மன அழுத்தம் அதிகரிக்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் எந்த உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரைகளை மருந்துகளை மனிதன் பாவிக்கின்றானோ, எந்த உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் சம்பாதித்து சந்தோஷமாக வாழுகிறானோ, அதே மனிதன் தனது உயிரை பறிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது அவனுக்கு ஏற்பட்ட கவலையினால். மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களே, கவலைகள் அளவு கடக்கின்ற நேரத்திலே, கவலைகள் எல்லை மீறுகின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற மூன்றாவது சோதனை, அந்த மனிதனுக்கு மறதி ஏற்பட்டுவிடும். மறதி ஏற்பட்டுவிடும், தொழிலையும் மறந்து விடுவான், பிள்ளைகளையும் மறந்து விடுவான், மனைவியையும் மறந்து விடுவான், இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளையும் மறந்து விடுவான். எந்த அளவுக்கு என்றால், தன்னையே மறந்து விடுவான். தன்னையே மறந்து தனது உயிரையும் பறிப்பதற்கு அவன் முன் வந்து விடுவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனக்கு ஏற்பட்ட முதலாவது சோதனை தூக்கத்தை இழந்தேன், தூக்கத்தை இழந்த நான் இரண்டாவது நோயாளியாக மாறிவிட்டேன். மூன்றாவது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாயினால் சொல்கிறார்கள், நான் மறதியில், எனக்கு மறதி ஏற்பட்டுவிட்டது. எந்த அளவுக்கு மறதி என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நபி அவர்கள் கவலைப்படுகின்ற போது ஆறுதலுக்காக அல்லாஹ் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்த்து மக்கள் குறை சொல்கின்ற நேரத்தில், அவர்களை மக்கள் விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் யூசுஃபுடைய தந்தை, யூசுஃபுடைய தந்தை சொன்ன வார்த்தையை சொல்லி நான் எனது மனதுக்கு ஆறுதலை கொடுத்துக் கொள்கிறேன். என்ன வார்த்தை? நான் பொறுமையாக இருப்பேன், மனம் தளர மாட்டேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். இது கவலை ஏற்பட்ட நேரத்தில், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை நினைத்து அழுகின்ற நேரத்தில் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த வார்த்தை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த குர்ஆனுடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன நபியுடைய பெயரை நான் மறந்துவிட்டேன். குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களில் ஒருவராகிய அந்த யாகூபின் பெயரை நான் மறந்துவிட்டேன். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அந்த மறதிக்கான காரணம் எனது உள்ளத்தில் ஏற்பட்ட கவலையும் எனது மனதில் ஏற்பட்ட அழுத்தமும் தான் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே கவலை, ஒரு மனிதன் கவலைப்படுவது மனித இயல்பு. கவலைகள் வருகின்ற போது கண்ணீர் வடிப்பதும் மனித இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகள் அழுதிருக்கிறார்கள், தேமி தேமி அழுதிருக்கிறார்கள். தன்னுடைய மகன் இப்ராஹிம் கடைசியாக கிடைத்த ஆண் குழந்தை 1.5 வருடமாக இருக்கிறது. நபி அவர்கள் கொஞ்சம் குழாவுகின்றார்கள், ஒரே ஒரு ஆண் குழந்தையை முத்தமிட்டு வளர்க்கிறார்கள். இந்த ஆண் குழந்தை இப்ராஹிம் மரணித்து விடுகிறார், மரணித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்ராஹிமை தன்னுடைய கையினால் சுமந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பொறுமையை பற்றி சொல்லுகின்ற நீங்கள், ஈமானை பற்றி சொல்லுகின்ற நீங்கள், நீங்கள் இவ்வாறு அழுகின்றீர்களே, அழலாமா என்று நபியை பார்த்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கேட்கின்றார். கண்ணியமான சகோதரர், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபை பார்த்து சொல்கிறார்கள், இப்னு அவ்ஃப், அவ்ஃபுடைய மகன் அப்துல் ரஹ்மான், இன்னஹா ரஹ்மா, நான் அழுதது, நான் வடித்த கண்ணீர் இறைவன் எனக்கு ஏற்படுத்திய அந்த தகுதியை, கதா கதிரை, ஏற்பாட்டை நான் குறை காண்பதற்கு அல்ல, இறைவனின் முடிவை நான் நிராகரிக்க கூடியவன் அல்ல, இறைவனின் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் மனிதன் அல்லவா, நான் மனிதன், நான் இழந்தது எனது ஒரே ஒரு ஆண் குழந்தை, அந்த கவலையின் காரணத்தினால் கண்ணீரை நான் விடுகிறேன். சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமா, அப்துல் ரஹ்மான், என்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? அல் கல்ப யஹ்சன், எனது உள்ளத்தில் தாங்க முடியாத கவலை எனக்கு வந்துவிட்டது. நபி அவர்களுக்கு தாங்க முடியாத கவலை, கண் அழுகிறது, கவலையை கண்ணீராக கொட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, ஆனால் கண் அழ வேண்டும் கவலை வருகின்ற போது, உள்ளத்திலும் துக்கம் வரும், ஆனால் நாம் பேசுகின்ற வார்த்தை, மனைவியை இழக்கின்ற நான், பிள்ளைகளை இழக்கின்ற நான், பெற்றோரை இழக்கின்ற நான், வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்கின்ற நான் அழுவேன். மனிதன் என்ற அடிப்படையில், இப்ராஹிமை இழந்ததற்காக அழுகிறேன் தந்தை என்ற அடிப்படையில், ஆனால் கண் அழ வேண்டும், உள்ளத்திலும் கவலை இருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய வாய், என்னுடைய நாவு இறைவனின் ஏற்பாட்டை விமர்சிக்கின்ற, இறைவனின் தகுதியுரை குறை காண்கின்ற, ஈமானுக்கு மாற்றமான எந்த வார்த்தையையும் நான் பேச மாட்டேன் அப்துல் ரஹ்மான், லா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, இறைவன் விரும்புகின்ற வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் உலகத்தில் வாழ்வது இறைவனுக்காக, வாழ்ந்ததும் இறைவனுக்காக, மரணித்ததற்கு பின்னால் நாம் செல்வதும் இறைவனுக்காக என்ற ஈமானுடைய வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் என்னுடைய வாயினால் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கவலைகள் ஏற்படுகின்ற போது, அழுகின்ற போது, அழுகின்ற போது, கவலை வருகின்ற போது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். மலக்குமார்கள், மனித உயிர்களை கைப்பற்றுகின்ற மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒரு மலக்கு ஒரு சின்ன குழந்தையுடைய ரூஹை, உயிரை கைப்பற்றிவிட்டு அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், மலக்குமார்களை பார்த்து கேட்பான், நீங்கள் யாருடைய ரூஹை கைப்பற்றிருக்கிறீர்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், ஒரு குழந்தையுடைய ரூஹை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். பாவம் அறியாத, நன்மை தெரியாத குழந்தையின் ரூஹை கைப்பற்றி விட்டு வந்திருக்கிறோம். இப்போது அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்பான், என்னுடைய அடியானுடைய ஈர குழந்தை, என்னுடைய அடியானின் இருதயத்தின் ஒரு துண்டு, அவனுடைய உயிரின் ஒரு பகுதி, அந்த குழந்தையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா, குழந்தையின் ரூஹை கைப்பற்றி விட்டீர்களா என்று அந்த மலக்குமார்களை பார்த்து ஆச்சரியமாக கேட்டுவிட்டு மலக்குமாரிடத்தில் எல்லாம் மீண்டும் கேட்பான், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தை என்ன சொன்னார்? மகனின் ஜனாசாவை, குழந்தையின் ஜனாசாவை பார்த்துக்கொண்டு அந்த தந்தை என்ன சொன்னார் என்று அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து கேட்பான். இப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், ஹமீதக வஸ்தர்ஜா யா ரப், யா அல்லாஹ், அந்த குழந்தையுடைய ரூஹை நாங்கள் எடுத்த நேரத்தில் அந்த குழந்தையின் தந்தை உன்னுடைய ஏற்பாட்டை, உன்னுடைய தகுதியை பொருந்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, மேலும் சொன்னார்கள் மலக்குமார்கள், வஸ்தர்ஜா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை அவர் பாவித்தார் என்று அல்லாஹ்வை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பார்த்து சொல்வான், இப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, என்னுடைய மாணவர்களே, மலக்குமார்களே, குழந்தையை இழந்த நேரத்தில், தாங்க முடியாத கவலை ஏற்பட்ட நேரத்தில், அந்த மனிதன் கண்ணீர் விட்டு அழுகின்ற நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, ஈமானுடைய வார்த்தை வந்திருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த மனிதனுக்காக, குழந்தையை இழந்த அந்த தந்தைக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான். கண்ணியமான சகோதரர்களே, ஃபிரௌனுடைய அடாவடித்தனம் தாங்க முடியாமல் தனது வாழ்வை உலகத்தில் கவலையில் மாத்திரம் கழித்த ஒரு பெண் ஆசியா என்ற ஃபிரௌனுடைய மனைவி. இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌன் கொலை செய்யக்கூடிய நேரத்தில், மனைவியுடைய தலையில் பாறாங்கல்லை போடக்கூடிய நேரத்தில் ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ? இப்னிலி பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், எனது கணவன் ஃபிரௌனினால் ஏற்பட்ட சோதனைகளை கவலைகளை தாங்கி இப்போது நான் மரணிக்கிறேன், இதற்காக நான் செய்கின்ற இந்த பொறுமைக்காக, ஈமானில் இருந்த உறுதிக்காக, சுவர்க்கம் அல்ல சுவர்க்கத்தில் எனக்காக விசேஷமான ஒரு மாளிகையை யா அல்லாஹ் நீ கட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஃபிரௌனுடைய மனைவி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஃபிரௌனுடைய மனைவி வாயினால் கேட்டு சொர்க்கத்தின் மாளிகையை பெற்றார்கள். குழந்தையை இழந்த தகப்பன் வாயினால் ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்த காரணத்தினால், ஈமானுடைய வார்த்தைகள் வாயினால் வெளிப்பட்ட காரணத்தினால், கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதன் கேட்காமலே அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், இப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அந்த மனிதனுக்கு நீங்கள் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டிவிடுங்கள் என்று சொன்னார் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தந்தை ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு நபி அவர்களுடைய பள்ளி வாசலுக்கு வருவது வழமையாக இருக்கிறது. ஒரு தடவை பார்க்கிறார், தந்தையையும் காணவில்லை குழந்தையையும் காணவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த சஹாபி எங்கே, அவருடைய குழந்தை எங்கே என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த சஹாபி இப்போது உங்களுடைய சபைக்கு வருவது கிடையாது, சில நாட்களுக்கு முன்னால் அவருடைய அன்பு குழந்தை மரணித்து விட்டது, அதனால் அந்த சஹாபி கவலையின் காரணத்தினால் வீட்டிலே இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, கவலையோடு இருக்கக்கூடியவர்களை உபசரிப்பது, ஆறுதல் சொல்வது, ஆறுதல் வார்த்தைகளை சொல்வது எங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் உணர்த்த வேண்டும் என்பதற்காக தனது வேலைகளை விட்டுவிட்டு நபி அவர்கள் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போய் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் என்னுடைய சபைக்கு வருவது கிடையாது? சொல்கிறார், எனக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தையை அல்லாஹ் எடுத்து விட்டான், கவலையின் காரணத்தினால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தையை பாருங்கள். கவலையோடு இருப்பவர்கள் கவலையை சொல்கின்ற போது கவலைகளை நாங்கள் இன்னும் கூட்டிவிடக் கூடாது, ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற பாடம் இஸ்லாம் நமக்கு போதிக்கின்ற பாடம். நபி அவர்கள் கேட்கிறார்கள், இப்படியே நீங்கள் இந்த கவலையோடு இருந்து நீங்கள் இப்படியே வாழ்ந்து மரணிப்பதை விரும்புகின்றீர்களா, அல்லது நீங்கள் சுவர்க்கம் செல்கின்ற போது உங்களுடைய சுவர்க்கத்துடைய கதவை நீங்கள் இழந்த உங்களுடைய மகன் திறக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் சுவர்க்கம் செல்லும் போது உலகத்தில் நீங்கள் இழந்த உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சுவர்க்கத்தின் கதவுகளை வந்து திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று அந்த சஹாபியை பார்த்து கேட்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், யா ரசூலல்லா, நான் சுவர்க்கம் போகும் போது என்னுடைய குழந்தைதான் என்னுடைய சுவர்க்கத்தின் கதவை திறக்க வேண்டும், நான் செல்வதற்கு முன்னால் எனது குழந்தை சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று மனதுக்கு நபி அவர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்து அவர் பழைய நிலைமைக்கு அவர் மாறிவிடுகிறார். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படையிலே கவலை என்பது ஒரு மனிதன் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலைகளை மறக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையிலே நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துடைய துஆ ஓதுவதற்கு பின்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால், நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நினைத்து கவலைப்படுவதையும், நடந்ததை நினைத்து கவலைப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று, நரகத்தை விட்டு, கபரை விட்டு, கபருடைய தண்டனைகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கவலையினால் சோதிக்கப்படுகின்ற போது அவன் நோய்களை சந்திக்கின்றான், பிரச்சனைகளை சந்திக்கின்றான், துக்கங்களை சந்திக்கின்றான். இந்த நேரத்தில் அவன் கடமைகளை, அல்லாஹ்வினால் கட்டாயப்படுத்தப்பட்ட கடமைகளையும் அந்த மனிதன் மறந்து, தன்னையும் மறந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் அமல்களை விட்டும் தூரமாக்கப்படுகிறான். இதனால் தான் நபி அவர்கள், அமல்களை விட்டு தூரமாக்கப்படுகின்ற மனிதன் நரகம் சென்று விடுவான், அந்த நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற, அமல்களை விட்டும் தூரமாகுவதற்கு காரணமாக இருக்கின்ற கவலைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக பாதுகாப்பு தேடினார்கள். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கவலைகள் ஏற்படுகின்ற போது, துக்கங்கள் ஏற்படுகின்ற போது, சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற போது, கண்ணால் அழுகின்ற நேரத்தில், உள்ளத்தால் அழுகின்ற நேரத்தில், எங்களுடைய நாவுகளினால், எங்களுடைய வார்த்தைகளினால் ஈமானுக்கு மாற்றமான விஷயங்களை, இறைவனின் பொருத்தத்தை நிராகரிக்கின்ற விடயங்களை, இறைவனுடைய தகுதியை புரிந்து கொள்கின்ற விடயங்களுக்கு மாற்றமான விடயங்களை பேசுவதை விட்டும், ஈமானை பறிக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடைய நாவினால் சோதனைகள் வருகின்ற போது பேசுவதை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்ல எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்ல இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருவாயாக. وآخر دعوانا ان الحمد لله رب العالمين قل للكون
وقل அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.